الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا
صدق الله العظيم أربعنا شهر خليه تايمار خليه الله سبحانه وتعالى எங்கள் மீது கொண்ட இரக்கத்தால் அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹினுடைய மாளிகையிலே அல்லாஹினுடைய மார்க்கத்தை பேசக்கூடிய கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்க கொஞ்ச பேருக்கு தந்திருக்கிறான். இது எங்களுடைய முயற்சிகளால் அல்ல, இது அல்லாஹு தஆலா எங்கள் மீது கொண்ட இரக்கத்தால் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே என்னையும் உங்களையும் முஸ்லீம்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். இது இந்த உலகத்திலே கிடைத்த மிகப்பெரிய ஒரு நியமத்தாக இருக்கிறது. இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் ஒன்று இருக்குமாக இருந்தால் அது தீனுல் இஸ்லாம் மார்க்கம் தான். தீனுல் இஸ்லாம் அல்லாத எந்த மார்க்கத்தையும் எந்த மதத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வது கிடையாது.
கொண்டு
வருகிறார்களோ அதை கபூல் செய்ய அதை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான், அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். எனவே நானும் நீங்களும் இஸ்லாம் மார்க்கத்தை சுமந்தவர்களாக இருக்கிறோம். இது இந்த உலகத்திலே மிகவும் பெருமதியான ஒரு நியமனம். எனவே இஸ்லாத்தை சுமந்துள்ள இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய நாங்கள் எங்களிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் எதுவென்றால் ஒழுக்கமாக இருக்கிறது. ஒழுக்கம் தான் இஸ்லாத்தை வளர்த்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பாடு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் யார் என்றால் உங்களிலே பண்பாடாக நல்ல முறையிலே நடந்தவர்கள், ஒழுக்கமாக நடந்தவர்கள், கண்ணியமானவர்களே, நாளைய மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமானவர்கள் யார் என்றால் இந்த உலகத்திலே ஒழுக்கமாக பண்பாடாக நாகரிகமாக நல்ல முறையிலே வாழ்ந்தவர்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா கைர ஃபீஹி, யாரிடத்தில் ஒழுக்கம் இல்லையோ அவங்கள்ட்ட எந்த நலவும் இருக்காது. நீங்க பொதுவா பாருங்க, யார்கிட்ட ஒழுக்கம் இல்லையோ அவங்கள்ட்ட எந்த நலவும் இருக்காது. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒழுக்கம் இல்லையா, ஃபஸ்னா மா ஷேத, நீங்க நாடியை செஞ்சு கொள்ளுங்க. ஒழுக்கம் இல்லாத மனிதன் நாடியத்தை செய்யறான். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, எந்த அளவுண்டா கிதாபுகள்ல வழங்கப்படுத்துறாங்க உலமாக்கள், ஒரு மனிதன் ஒழுக்கம் இல்லண்டா அந்த மனிதன் மிருகத்தை விடவும் கேவலமாக மறந்தான். எப்படின்டா, மிருகம் இருக்குது, ஒரு அழுக்கான வேலைய செய்யறதுக்கு ஒரு முறை இருக்குது, அந்த முறையோட தான் செய்யும். ஒரு ஆடா இருக்கலாம், மாடா இருக்கலாம், நாயா இருக்கலாம், வேற வேற மிருகங்களா இருக்கலாம், ஒரு அருவறுப்பான வேலையை செய்யணுமா, ஒரு முறையில தான் செய்யும், ஒரு இடத்துல தான் செய்யும், அதனோட இனத்தோட தான் செய்யும். ஆனா ஒழுக்கமில்லாத மனிதன் இருக்கிறானே, இந்த மிருகத்தை விடவும் கேவலம். ஒரு பாவத்தை எப்படி செய்யலுமோ, எங்கெங்க போய் செய்யலுமோ, எந்தெந்த முறையில செய்யலுமோ, எந்தெந்த இடத்துல எந்தெந்த மெதத்துல செய்யலுமோ, அந்த அமைப்புல செய்வான், ஒழுக்கம் இல்லைன்னா. எனவே மனிதன் சிறப்பாக்கப்படுவது ஒழுக்கத்தால், ஒழுக்கம் இல்லண்டா மனிதன் மிருகத்தை விடவும் கேவலமாக மாறிவிடுகிறான். மனிதர்களின் ஜின்களிலும் அநேகமானவர்களை நாங்கள் ஜஹன்னம் என்ற நரகத்துக்கு படைத்திருக்கிறோம். அவர்கள் செய்த பாவம் எல்லாம் மிகப்பெரிய பெரும் பாவங்கள் அல்ல. அவர் கொடுக்கப்பட்ட உள்ளங்களால் நல்லதை சிந்திக்கவில்லை. எப்போதும் சிந்திக்கிறது, எப்படா ஒரு பாவத்தை செய்யறது, எப்படா இந்த ஒரு குளியில போறது, எங்க ஒரு அநியாயத்தை செய்யறது, இப்படித்தான் சிந்திக்கிறது. கண்ணியமானவர்களே, உள்ளத்தை நல்லவைகளுக்கு சிந்திக்க பயன்படுத்தாதவர்கள். வலஹும் அதாவது காதால் நல்ல விஷயத்தை கேட்காதவர்கள், கேட்பதெல்லாம் மியூசி கருவறுப்பானது, கட்ட விஷயம், மற்றவங்களோட பலாய் முசீபத்து பொய், இதை கேட்டு கேட்டு கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த பாவங்களால் தான் இவங்க நரகம்
போவாங்க.
அதே போன்று அவர்களுடைய கண்களால் நல்லதை அவர்கள் பார்க்க மாட்டார்கள், கண்களால் நல்லதை பார்க்க மாட்டார்கள். சொல்கிறான், இவர்கள் ஆடு மாடு ஒட்டகத்தை போட்டவர்கள். அந்த குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் முடிக்கிறான், அவள் அதை விடவும் கேவலமானவர். தஃப்ஸீருடைய உலமாக்கள் எழுதுகின்றார்கள், பல்ஹும் அலன் என்ற வார்த்தைக்கு ஆடு மாடு ஒட்டகம் தான் கால்நடை. ஆடு மாடு ஒட்டகத்தை விடவும் கேவலம் என்றால் நாய் பன்றி, நாங்க சங்கை இல்லாத மிருகம் சொல்றோமே, அந்த மிருகத்துக்கு அல்லாஹ் ஒப்படுகிறார். எந்த பாவம், இந்த உள்ளத்தால நல்லதை சிந்திக்காதவன், நலவுகளை இந்த உள்ளத்தால சிந்திக்காதவன், கண்ணால நல்லதை பார்க்காதவன், காதால நல்லதை கேட்காதவன். அன்பானவர்களே, எனவே இஸ்லாம் எங்களுக்கு எல்லா துறைகளிலும் வழிகாட்டி தருகிறது. ஒரு மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும், பார்வை எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய கேள்வி எப்படி இருக்க வேண்டும். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒழுக்கம் என்பதை எங்களுக்கு தந்திருக்கார். முதலாவது நாங்கள் ஒழுக்கம் வெக்கப்பட வேண்டும் அல்லாஹ். நாங்க எந்த சப்புத்தவரை செஞ்சாலும் இந்த உலகத்துல உள்ள மனிதர்கள் எங்களை பார்க்க இல்லையா, எங்களை கணவன் எங்களை பார்க்காட்டி பிரச்சனை இல்ல, எங்களுடைய தாய் தந்தை எங்களை பார்க்காட்டி பிரச்சனை இல்ல, எங்களை படைத்து அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். முதலாவது அல்லாஹுக்கு வெக்கப்பட வேண்டும், அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, எனவே முதலாவது விஷயம், நாங்கள் வெட்கப்படுவோம் யாருக்கு, அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். தப்பு தவற செய்யறோம், அல்லாஹ்வுக்கு முன்னால் அந்த தப்பு தவறு வலிச்சோம், நான் செய்யக்கூடிய தப்பு தவறு அல்லாஹ்வுக்கு முன்னால் வலிச்சோம். எனவே அன்பான தாய்மார்களே, முக்கியமான ஒரு பொறுப்பு அல்லாஹ் தந்திருக்கிறது. நாளைய மறுமையில் அல்லாஹ் எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். அதுதான் எங்களையும் எங்களை சார்ந்திருக்கிறவர்களையும் நரகிலே இருந்து பாதுகாக்கின்ற பொறுப்பு. உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகிலே இருந்து பாதுகாத்துக் கொள்கின்ற பொறுப்பத்தையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அன்பான தாய்மார்களே, எனவே அல்லாஹ் அந்த உலகத்தை படைத்து உலகத்தை அழகாக்க அல்லாஹ், வானத்தை படைத்த அல்லாஹ், வானத்தை அழகாக்க அல்லாஹ் நட்சத்திரங்களை படைத்திருக்கிறான். பூமியை படைத்த அல்லாஹ் பூமியை அழகாக்க புற்பூண்டுகளை எல்லாம் அமைத்து தந்திருக்கிறான். ஆண்கள் பெண்கள் என்ற இந்த ஒரு ஜோடியை அல்லாஹ் அழகாக்க குழந்தை செல்வங்களை தந்திருக்கிறான். அன்பான தாய்மார்களே, எனவே இந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு தாய்மார்களும் முன்மாதிரியாக திகழ வேண்டும். அதனால் தான் சொல்வார்கள், அஸ்திவாரங்கள் சீராக இல்லை என்றால் கட்டிடம் சீராக இருக்காது. அஸ்திவாரம் சீராக இருக்க வேண்டும், கட்டிடம் நல்ல முறையில் இருப்பது. தாய் தாப்பட்ட ஒழுக்கம் இல்லையா, பிள்ளைகள் ஒரு காலம் ஒழுக்க வராது. இன்னைக்கு தாய் தாப்பன் எல்லாம் பார்க்கணும், நாடகம் எல்லாம் பார்க்கணும், டிவியில போறோம், அழுக்கு எல்லாம் பார்க்கணும், அவங்க போய் நடிகர் எல்லாரையும் பார்க்கணும். ஆனா எங்கட பிள்ளை நல்ல ஆபிதாக, எங்கட பிள்ளை வளர்க்கசாலியாக ஆகணும், அது நடக்கிற காரியம் அல்ல. அதான தாய்மார்களை எதை சொல்ல வருகிறேன்டா, நாங்க ஒழுக்கமா இருந்தாதான் எங்கட பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக உருவார்கள். ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள்ல ஒரு பாவம் போதும் அவன் நாசத்துல உள்ளது. ஒரு பாவம் போதும் அல்லாஹ் மாற்றிக்கொள்வது, வேற என்ன பாவம் தேவை? அது என்ன பாவம்டா? நாங்க யார் யாருக்கெல்லாம் செலவழிக்கிறோமோ, எங்கட பொறுப்புல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, இவங்களுக்கு நல்ல வழிய காட்டி கொடுக்காம இவங்கட வாழ்க்கையை நாசமாக்கி போறது, இவங்கட வாழ்க்கையை நாசமாக்கி போறோம், இதுக்கு தௌபாய் இல்லை. எங்கட பிள்ளைகளுக்கு நல்ல வழிய காட்டி கொடுக்க இல்லையா, நாங்க கபருக்கு போயிட்டா இதற்கு தௌபாய் இல்லை. சில பாவங்களுக்கு தௌபாய் இருக்கு, செய்யலாம். சில பாவங்களுக்கு தௌபாய் இல்லை. உதாரணமாக விபச்சாரத்தால் ஒரு குழந்தை கிடைச்சிட்டு சௌபா இல்லை, 1000 குர்ஆன் தான் அவர் ஓதினாலும் ஹராத்துல பிறந்த குழந்தை ஒரு காலமும் ஹராம் ஹலாலான பிள்ளையா மாறுறது, அது ஹராம் ஹராம் தான். பிள்ளைக்கு பேரழி கொடுப்பாரு, ஒரு பொய் பேரை சொல்லி கொடுப்பாரு, பேர் தட்டுக்கு தழுதுவாரு, பொய் பேரோட பிள்ளைக்கு வழி கொடுப்பாரு, பொய் பேரோட சொல்லு. எல்லா வகையிலையும் கண்ணியமானவர்களே, அந்த பாவத்துக்கு சௌபா இல்லை. சில பாவங்களுக்கு தௌபா செய்யலாம். அதே போல பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்குறது, ஒழுக்கம் இல்லாத பிள்ளைகளை உருவாக்குறது, இது கண்ணியமானவர்களே, இதற்கு தௌபா இல்லை, இதற்கு தௌபா இல்லை. பொதுவா ஒரு தௌபா இருக்குது பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு முதலாளிக்காரர் ஒரு வியாபாரம் பண்றாரு, என்ன செய்யறாரு, 10 கிலோ ஒருத்தர் அரிசி கேட்டாரு, இவர் 8 கிலோ அரிசி கொடுத்துட்டு 10 கிலோ கணக்கு எடுத்துட்டார். 10 வருஷங்களுக்கு பின்னால உங்களாக்க ஹஜ்ஜிக்கு போறதுக்கு ஆசைப்பட்டு என்ன செய்யறாரு, ஹஜ்ஜி உங்களால போறதுக்கு ஆசை வைக்கிறார். இப்ப இந்த சந்தர்ப்பத்துல அவருக்கு விளங்குது, மக்கா மதீனாவுக்கு நான் போய் ஹஜ்ஜி உம்ரா செய்யறதுக்கு முன்னால இந்த பாவத்துக்கு சௌபாவம் எடுத்துக்கொள்ளணும். என்ன செய்யறாரு, யாருக்கு அந்த செல்வத்தை அந்த அரிசியை கொடுத்தாரோ அவரை நோக்கி போய் சொல்லுவாரு, அன்னைக்கு நான் 2 கிலோ அரிசி உங்கள்ட்ட தரணும், 8 கிலோ தான் அவங்க நெருப்பு தந்தை, நீங்களும் செக் பண்ண இல்ல, அல்லாஹ் பார்த்து முடிக்கிறான், நான் உம்ராவை போறேன், என்ன மன்னிச்சுக்கொள்ளுங்க சொல்லி இன்னைக்கு என்ன செய்யறாரு, அவருக்கு 5000 ரூபாய் 10000 ரூபாய் மேலதிகமா பணத்தையும் கொடுத்துட்டு 2 கிலோ அரிசியையும் கொடுத்துட்டு வராரு. அந்த சௌபா முடிச்சு, 10 வருஷத்துக்கு முன்னால செஞ்ச பாவம் அதுக்குரிய சௌபாவை செஞ்சு முடிச்சுட்டாரு. எனவே கண்ணியமானவர்களே, சில விடயங்களுக்கு சௌபா பாவம் மிச்சு தேடையலாம், அதுல ஒரு பாவம் தான் எங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமா. அதனால அன்பான தாய்மார்களே, இதை சொல்லுகிறேன்டா, எங்கட பிள்ளைகளை ஒழுக்கமான முறையில வளர்த்து கொள்ளுங்க. ஒழுக்கமான முறையில வளர்க்கணுமா இருந்தா பெற்றோர்களாகிய எங்கிடத்துல ஒழுக்கம் இருக்கும். ஏண்டா இன்னைக்கு நாங்க 2 பிள்ளைய வளர்க்கிறோம்டா, ஒவ்வொரு தாய்மார்கள் உள்ளத்துல ஆழமாக யோசிங்க. சின்ன ஒரு உதாரணத்தை சொல்றேன், 2 பிள்ளையும் நாங்க வளர்க்கிறோம், ஆம்பளை பிள்ளை ஒரு பெண் பிள்ளை. இந்த 2 பிள்ளையும் நீங்க சாதாரணமாக பிள்ளையாக தான் பாக்குறீங்க, ஆனா இங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 20 வருஷங்களுக்கு பின்னால பெண் பிள்ளை யாரோ ஒருவருக்கு மனைவியாக ஆக போகுது. நான் வளர்க்கிற வளர்ப்புல ஏந்த பிள்ளை மனைவிக்கு தகுதியா, இன்னொருத்தர் கரம் பிடிச்சு கொடுக்க ஏந்த குழந்தை தகுதியா, அல்லது ஆம்பளை பிள்ளையா இருந்தா 20 வருஷத்துக்கு பின்னால யாரோ ஒரு பெண்ணுக்கு மனம் முடிச்சு கொடுக்க போறேன் என்ற புள்ள ஒரு கணவனா வாரத்துக்கு தகுதியா? புள்ள வளர்ப்புல இருக்கு, என்னோட ஒழுக்கத்துல இருக்கு. அல்லது 20-20 வருஷத்துக்கு மேலாளோட காலத்துக்கு கொண்டா 20 வருஷத்துக்கு பின்னால பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஒரு தாயை நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன். 20 வருடம் 25 வருடங்களுக்கு பின்னால பிறக்கக்கூடிய ஒரு பிள்ளையுடைய தாயை தகப்பனை நான் வளர்த்துக் கொண்டிருக்கிறேன். இந்த பிள்ளை தாய்க்கு தகுதியா, தகப்பனுக்கு தகுதியா? ஒவ்வொருத்தருடைய வளர்ப்புல இருக்கு. எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னைக்கு பிள்ளைகள் வளருகிறார்கள் என்று சொல்வதை விடவும், பிள்ளைகள் வளர்க்கிறார்கள் என்று சொல்வதை விடவும் பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார். வீட்டில் நாங்க பார்க்கிறோம், பூனை, நாய், ஆடு, மாடு எல்லாம் அப்படியே வளர்ந்து கொண்டு போகும். கண்ணியமானவர்களே, அண்மையில ஒரு மனிதர் வெளிநாட்டுக்கு போய் சில காலம், 5 வருஷத்துக்கு பின்னால நாட்டுக்கு வர, நாட்டுக்கு வந்ததுக்கு பின்னால மகண்ட கல்யாணம், பாப்பா இல்ல, பாப்பா வெளிநாட்டு. அப்ப உள்ள ஓலவில் படிக்கிற வயதுல இருந்து கல்யாணம் முடிக்கிற வயது வரைக்கும் முக்கியமான பீரியட், பிள்ளைக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வயசல், பிள்ளைக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வயசல்ல. அவங்களோட தகப்பன் மார்க்கத்தை படிச்சு இல்லையா, உலமாக்கள் அணுகி எல்லா வழிகளையும் செஞ்சு கொடுக்கணும், அப்படி செஞ்சு கொடுக்க இல்லண்டா அந்த பிள்ளைக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறாரு வாப்பா எங்கன்னு கேட்டா, வாப்பா 5 வருஷமா வழிநாட்டுல. கண்ணியமானவர்களே, அப்ப இந்த புள்ள 5 வருஷமா வளர்ந்துருக்குதா, வளர்க்கப்பட்டிருக்குதா? இன்னைக்கு பிள்ளைகள் வளர்ந்துட்டு போறாங்க, நாங்க பிள்ளைகளை வளர்க்க இல்லை. இன்றைய சைக்காலஜி சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம்தான், இன்றைய சிறார்கள் ரெஸ்பெக்டுக்கு அடிமை இல்ல, அன்புக்கு அடிமை. நீங்க ஒரு பிள்ளைக்கு ஒரு விஷயத்தை சொல்லி செய்ய சொல்லுங்க, அவங்க செய்ய மாட்டாங்க. நீங்க செய்துட்டு சொல்ல சொல், செய்துட்டு வாங்க, அந்த புள்ள தானா செய்வாங்க. ஒரு மனிதனுடைய சொல்லை விடவும் செயல் அதிக தாக்கத்து. அதனால் அன்பான தாய்மார்களே, நீங்க எப்படி நடக்கிறீங்களோ அப்படித்தான் உங்களுக்கு பிள்ளை நடக்கும். நீங்க ஒவ்வொரு நாளும் நாடகம் பார்த்துட்டு வந்தா உங்களோட பிள்ளை மகரிபுக்கு பின்னால நீங்க ஒரு நாள் நாடகம் பார்த்துட்டு வரீங்களா? உங்களோட பிள்ளை மகரிபுக்கு பின்னால ஒரு காலமும் பொருவானோ தானே, உங்களோட பிள்ளைய காலப்போக்கில் நாடகம் தான் பார்க்கணும். நீங்க என்ன செய்யறீங்க பகல் நேரங்கள்ல? நாங்க அந்நிய மக்களோட அந்நியமா பழகி வாழ்றோம், நீங்க வேற வேற நேரங்களை கதைச்சு உங்களோட பொழுதுபோக்க கழிச்சு கொண்டிருக்கிறீங்கன்னா உங்களோட குழந்தையும் அப்படித்தான் கழிக்கும். கண்ணியமானவர்களே, நீங்க குர்ஆன் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் வந்து ஓதுங்க, ஒரு சூரத்தை ஓது பெறட்டுங்க, ஓதுங்க, அவங்களோட பிள்ளைங்க தானாவ படிக்கும் போது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் எங்களுக்கு நிறைய பொறுப்புகளை தந்திருக்க. எனவே தாய்மார் என்று சொல்லக்கூடியவங்க மிக முக்கியமான பொறுப்பு தான். ஒரு குழந்தைக்கு முதலாவது ஆசான் மத்தபுல உள்ள மல்லிமோ, மண்டத்தூர் உள்ள டீச்சரோ, பாடசாலையில் உள்ள ஆசிரிய ஆசிரியைகளோ அல்ல. முதலாவது மல்லிம், முதலாவது ஆசான் குழந்தைகளுக்கு ஒரு தாய் தான், அடுத்தது தகப்பன். உங்க பிள்ளை முதலாவது ஒழுக்கத்தை படிக்கிறது உங்களோட மணியில தான். கண்ணியமான தாய்மார்களே, எனவே தாய்மார்கள் எப்படி இருக்கிறாங்களோ அப்படித்தான் பிள்ளைகள் உருவாகுவாங்க. நாங்க நல்ல முறையில் இருந்தா எங்களோட குழந்தைகளும் எதிர்காலத்தில் நல்ல ஒரு சமுதாயமாக உருவாங்க. எங்களோட புள்ள வயது வந்துட்டா அந்த பிள்ளைக்கு தொலை சொல் ஏறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் 5 விழுத்தம் பள்ளியுடைய அதான் 5 நேரம் படும், வாப்பா 5 முறை சொல்லணும், அம்மா 5 முறை சொல்லணும். 15 விழுத்தம் 9 வயது தாண்டின அந்த பிள்ளைக்கு, கணியம் 10 வயதான அந்த பிள்ளைக்கு அந்த காதுல அதான் சொல்லு சொல்லு என்ற வார்த்தை சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, வாப்பா அம்மாவும் சொல்லுகிற இல்ல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அப்படியே போகும். ஏன்? ஒழுக்கம் இல்லாத ஒரு சமுதாயத்தை நாங்க உருவாக்கி கொண்டிருக்கிறோம். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களோட வாழ்க்கையில் இருக்குது மற்றவங்களுக்கு முன்மாதிரி. அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு பெரிய முன்மாதிரிடா. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட கணவனாக வச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய முன்மாதிரி. ஒவ்வொரு கணவன்மாருக்கு நிறைய முன்மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களை வாப்பாவா வச்சு பாருங்க, எவ்வளவு முன்மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அப்துல்லாவுடைய ஒரு மகனாக வச்சு பாருங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கு முன்மாதிரி.
நபிசல்லாஹு அலைஹி அவங்கள ஒரு நிர்வாக தலைவராக வச்சு பாருங்க, அவங்கள வாழ்க்கைக்கு முன்வாரு.
நபிசல்லாஹு அலைஹி அவர்களை ஒரு மாலிமாக வச்சு பாருங்க, ஒவ்வொரு மாலிம்களுக்கு இருக்கு வாழ்க்கையில முன்வாரு.
நபிசல்லாஹு அலைஹி மனைவி மாற
நீங்க ஒரு தாயா வச்சு பாருங்க, ஒவ்வொரு தாய்மாருக்கும் அதுல முன்மாதிரி.
கண்ணியமானவர்களே, எனவே இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் இருக்குதே, எல்லா துறையிலையும் வழிகாட்டிருக்கு, எல்லா துறையிலையும் தெளிவான வழிகாட்டிருக்கு. உங்களை குழந்தை வளர்க்கணுமா, நீங்க பால் கொடுக்கணுமா, எப்படி கொடுக்கணும், ஒரு குழந்தையோட எப்படி பேச வேணும், எப்படி கலைக்க வேணும், எல்லா விஷயத்தையும் இஸ்லாம் தெளிவாக காட்டி நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குழந்தைகள் அதிகமாக முத்தமிடுவாங்க. இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம்டா, நாங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மைதான், எல்லாரும் விரும்பியோ விரும்பாமலே ஏற்றுக்கொள்ளணும். நாங்க இன்னைக்கு எங்கட மொபைல் போனு கொடுக்கிற நேரம், எங்கட லேப்டாப் கம்ப்யூட்டர் கொடுக்கிற நேரம், எங்கட டிவி கொடுக்கிற நேரம், எங்கட தாய் தகப்பனு கொடுக்கிற இல்ல, எங்கட பிள்ளைகளுக்கு கொடுக்கிற இல்ல, எங்கட உறவினர்களுக்கு கொடுக்கிற இல்ல, எங்களுடைய பள்ளிக்கு கொடுக்கிற இல்ல, எங்களுடைய மார்க்கத்துக்கு கொடுக்கிற இல்ல, விரும்பிய விரும்பாமல் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு, ஒவ்வொரு நாளும் தாய் சாப்பிட பார்த்து கொண்டே வருவாங்க, காலையில மாலையில அவங்களை சிதுமத்துகளை செஞ்சு கொண்டே வருவாங்க. இன்னைக்கு மாசத்து பொறுக்காதான் வாப்பம் மாப்பாங்க, சில இடங்கள்ல 6 மாசத்து கொடுக்க வாப்பம் மாப்பாங்க, சிலவங்க வாப்பமா வருட கணக்குல கண்டில்ல மையத்துக்கும் இல்ல அவர் வீடியோ கூட வாப்பமா பாக்குறார். கண்ணியமானவர்களே, அல்லாட்ட இதெல்லாம் சொல்லி தப்பேலாம். எனவே நான் டைம் மேனேஜ்மெண்ட் ஒவ்வொன்றுக்கும் நேரம் கட்டாயம் கொடுக்கவே, நீ விரும்பிய விரும்பாமலோ 2-3 மனுஷியான போன்ல கழிய, விரும்பிய விரும்பாமலோ பஜார்ல எங்க நேரம் கழிய. எனவே எங்கிற நேரம் எங்க கழியணும்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளுக்கு நேரம் கொடுத்தாங்க, மனைவிமாருக்கு நேரம் கொடுத்தாங்க, எங்களை இஸ்லாமிய உம்மத் சமூகத்துக்கு நேரம் கொடுத்தாங்க, மாட்டு மருத்துவருக்கு நேரம் கொடுத்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பேர பிள்ளைகளுக்கு நேரம் கொடுத்தாங்க, ஹஸன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்களுக்கு நேரம் கொடுத்தாங்க. கண்ணியமானவர்களே, எனவே நாங்க இஸ்லாம் காட்டித்தார முறையில எங்களை ஒழுக்கமாக வாழ்வோம் என்றால் நிச்சயமாக இஸ்லாத்துல எல்லா துறையிலையும் நாங்க வெக்கத்தை வெக்கம் அந்த ஒழுக்கம் அந்த உணர்வு நிச்சயமாக எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் இஸ்லாம் ஏறும். இதே கண்ணியமானவர்கள் இந்த நாட்டில் நாங்க பார்க்கிறோம் மிகப்பெரிய ஒரு சோதனை எங்களுக்கு. முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு, பள்ளிகளுக்கு போனா சொல்லுவாங்க, அதுல தொழுகையை பத்தி பயம் பண்ணுங்க, நோம்பை பத்தி பயம் பண்ணுங்க, பொறுவானை பத்தி பயம் பண்ணுங்க, இதைத்த சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு சொல்றாங்க, அதுல பள்ளிகளுக்கு போனா எங்கட ஊர்ல விபச்சாரம் கூடிட்டு அதுல பாவம் குடிச்சு பாவ தரப்படுத்த பயம் பண்ணுங்க, எங்களோட போதை வச்சு கூட்டாதுர அதிலே தரப்படுத்த பயம் பண்ணுங்க, எங்கட பிள்ளைய வாங்கமா கட்டுப்பட மாட்டாங்க அதுல அதை பத்தி பயம் பண்ணுங்க. கண்ணியமானவர்களே, இது கட்டுப்பாடு இல்ல. முந்தைய ஒரு காலம் அம்மலி பாசம் பேசி கொண்டிருந்தான், பாவம் எல்லாம் நடக்காது, பாவம் எல்லாம் இல்ல, பாவம் எல்லாம் எங்கேயோ இருக்கு. 10-100 வருடங்களுக்கு முன்னால பாருங்க, ஒரு தப்பு செய்யணுமா, உதாரணமா ஒரு படம் பார்க்கணுமா இருந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு போகணும், ஒரு படம் பார்க்கறது என்ன ஒரு நாள் இருக்கு, ஆனா முழு ஊருக்கு தெரியும் ஒரு படம் பார்க்க போயிருக்கிறார், ஆனா இன்னைக்கு வீட்டுல உள்ள ஒரு மொபைலால பார்த்துக்கொள்ள. இன்னைக்கு எங்க பிள்ளைகளுக்கு பொதுவா சொல்லக்கூடிய விஷயம்தான், கண்ணியமானவர்களே அவங்களோட போட்டுல தனி காம்பரா உடுக்க, தனி ரூம் உடுக்க, அவங்களோட பிள்ளைகளுக்கு எதையும் சுதந்திரமா செய்யறதுக்கு இடம் கொடுக்காது. கம்ப்யூட்டரா வேற வேற வேலைகளையா கண்ணியமானவர்களே தனி ரூம் முழுக்க செய்யறதை கொடுக்காதீங்க, அதை நீங்க பார்த்து கண்ணு அழிச்சு கொள்ளுங்க. இன்றைய ஆராய்ச்சியுடைய முடிவுதான், நம்மளோட குழந்தைகள் கெட்டு போறதுக்கு பிரதான காரணங்கள் ஒன்று இன்றைய மொபைல் போன். எத்தனையோ நல்லா பிடிச்ச பிள்ளைகளை, நல்லா படிச்சுக்கொண்டிருந்த பிள்ளைகளை தற்கொலையில முடிச்சிருக்கு, எத்தனையோ ஒழுக்கமான குடும்பங்கள் ஒழுக்கத்தை கலட்டி எறிஞ்சிருக்கு, எவ்வளவு அழகா உள் பருதாவில வளர்த்த பிள்ளைகள் ஒழுக்கம் இல்லாம வேற மக்களோட ஓடி போன செய்திகளை பார்க்கணும், எவ்வளவு நல்லா படிச்ச புள்ள படிப்புக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்குது போனால, போன் இருக்குது இது ஒன்று மரியாதை ஒரு பாலகனை போல சின்ன பிள்ளைய போல, அது நல்லவன கைக்கு கிடைச்சா நல்லதுக்கு பயன்படுத்துவான், தப்பு தவறுக்கு கோபப்படியவங்களை கை கிடைச்சா தப்பு தவறுக்கு பயன்படுத்திட்டு போவான்,
இதுக்கு எல்லார போன்லயும் பாஸ்வேர்ட் போட்டிருப்பாங்க. நீ பாத்தீங்க அது என்ன பாஸ்வேர்ட்? ஏ அது எந்த பாஸ்வேர்ட் போடுற கனிமானவர்களே, அது என்ன? அது உள்ள தகவலை இன்னொருத்தர் பார்த்து விடக்கூடாதுன்னு இருக்காது. ஒரு கணவன் பாஸ்வேர்ட் போடுறாரா அல்லது மனைவி பாஸ்வேர்ட் போட்டிருக்கிறாங்களா கண்ணியமானவர்களே, ஏதோ ஒன்று மர்மம் இருக்குது. சில தொழில்துறை சம்பந்தப்பட்ட விவகாரங்களை உள்ள இருக்கலாம், அழிஞ்சு போயிடுமே என்று நல்ல நோக்கத்துக்கு போகலாம். அப்படி இல்லாம கூடுதலான இடங்களை நாங்க பார்ப்போம் என்றா ஏதோ ஒரு வகையில தான் அது இருக்கும். எனவே இதை சொல்ல வருகிறேன்டா, நாங்க ஒழுக்கமாக இருந்தால்தான் எங்கட குழந்தைகள் ஒழுக்கமானவர்களாக உருவாகுவார். அப்படி இல்லைண்டா ஒரு காலம் எங்கட குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக உருவாக்க முடியாது. அதுல மிக முக்கியமான அம்சம் எங்கட குழந்தைகளுக்கு முன்னால நல்ல வார்த்தைகளை நாங்க பேசவே கதைக்கவே. சைக்காலஜியில சொல்லுவாங்க, எந்த குழந்தையும் கெட்ட விஷயம் பேசுற இல்ல கேட்ட விஷயத்தையும் பேசக்கூடியது. ஒரு புள்ள மக்தபிலேயோ அல்லது பாடசாலையிலேயே அருவறுப்பான விஷயத்த பேசிதா அந்த புள்ள தானாக நினைச்சு பேச இல்ல, வீட்டுல வாப்பா அம்மா பேசியிருக்கிறாங்க அல்லது விளையாடத்துல மற்ற பிள்ளைகள் பேசியிருக்கிறாங்க, அதை கேட்டுட்டு வந்தா புள்ள பேசுது, புள்ள தானா பேசு. எனவே ஒரு பிள்ளையுடைய பேச்சு, ஒரு பிள்ளையோட நடை உடை, ஒரு பிள்ளையுடைய எல்லா விடயத்தையும் நாங்க தான் உருவாக்கப்படுறோம். அதான் எதை சொல்றேன், நாங்க எப்படியோ அதை போலதான் பிள்ளை இருப்பான், நூலை போலதான் சேல சொல்லுவான். நூல் எப்படி இருக்குதோ, நூல் எப்படி கலர்ல இருக்குதோ, நூல் எப்படி அமைப்பு இருக்குதோ அந்த மாதிரிதான் இப்ப மாடு. அதனால எங்கட குழந்தைகளுக்கு நல்ல வழிகளை நாங்கள் காட்டி கொடுப்பது ஒவ்வொருடைய பொறுப்பாக இருக்கு. நாளை மறுமை நாள் அல்லாஹ் எங்களுக்கு நிறைய கேள்வியை கேட்பான். அந்த கேள்வியில ஒன்றுதான் எங்கட வாழ்நாளை பத்தி எல்லாம் கேட்பான். அல்லாஹ் எங்களுக்கு தந்த இந்த செல்வங்களை பற்றி எல்லாம் கேட்போம். குழந்தை வளர்ப்புல இருக்குது, உங்களோட ஒழுக்கத்தை முன்னேற்றுவதில் இருக்குது, உங்களோட குழந்தைய உடைய இருக்காங்க. ஒன்று உங்களோட குழந்தை உங்களுக்கு விரோதியாயிரும், நீங்க வளர்த்த வளர்ப்ப வச்சு உங்களுக்கு விரோதியாமா, நீங்க நல்ல பொருள வளர்ச்சிருந்தா உங்களோட குழந்தை இந்த உலகத்திலே உங்களுக்கு கண்குளிர்ச்சியாக இருக்கும். இந்த குழந்தை நாளை மறுமையில் உங்களுக்கு ஒருக்கத்துல கொண்டு வந்துச்சு. இது எந்த அளவுண்டா இந்த பிள்ளைகளை இந்த உலகத்திலே அங்க விரோதியா ஆக்கிட்டோம். சில பிள்ளைகள் வந்து சொல்றாங்க, அதுல இரவுல பாடமாக்கல, அதுல எங்களை அம்மா சவண்ட கூட்டி டிவி போடுறாங்க, நான் பாடமாக்கினா ஏன் மனசுக்கு வராத டிவி சத்தம் தான் என் காலில் கேட்குது. மாலிமுக்கு வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் செல்ற முறைப்பா இந்த உலகத்திலேயே பிள்ளைக்கு எதிரியாக நாங்க ஆகிட்டோம்டா. நாளைய மறுமையில் எந்த குழந்தைகள் எல்லாம் ஒருத்தர காட்சி கொடுக்க மாட்டாங்களா? மக்கள தாரத்தை ஒரு பாடத்தை எனக்கு பாடமாக்காங்க, என் தாய்மார் விட மாட்டாங்க, ஏண்ட வாழ்க்கைக்கு வழிகாட்ட இல்லை அந்த பிள்ளைகளை நாளைய மறுமையில காட்சி கொடுக்க மாட்டாங்களா? அன்பானவர்களே, எதை சொல்ல வருகிறேன்டா, ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுங்க, நல்ல முறையில கதையுங்க பேசுங்க, நேரம் வந்தா சொல்லுங்க. கண்ணியமானவர்களே, குறிப்பாக பெண்கள் சில காலங்கள்ல தொழுகைகளை நாங்க விடுவோம். மாதங்கள்ல சில காலங்கள்ல மாதவிடாயுடைய காலங்கள்ல தொழுகையை விட்டா எங்கட குழந்தைகளுக்கு தெரியப்படாது நாங்க தொழுகையை விட்டதே. இப்படி தானிட்டு அந்த நேரத்திலேயே நாங்க ஒரு முசல்லாவை போட்டு அந்த நேரத்துல கொஞ்சம் இருந்து விக்கிருகளை செஞ்சு கொண்டிருக்கோம். ஏன்னா புள்ள சின்ன வயசுல யோசிக்க, என்ன அம்மா சொல்லாம இருக்கிறாங்க, அம்மா தொழுகையை விட்டுட்டாங்களோ. அந்த புள்ள சின்ன வயசு, அந்த பிள்ளைக்கு விலகக்கூடிய ஒரு வயதில் வரும் கண்ணியமானவர்கள், அந்த வயதில் வரைக்கும் பிள்ளைகள் எப்படித்தான் நாங்கள் எடுத்து சொல்லுவோம். காலப்போக்கில் அந்த புள்ள இடையில அந்த வயசு வாரத்துக்கு இடையில புள்ள மவுத்தாகிட்டா எங்கட உமா தொழுகையை விட்டுட்டாங்களே இடையில சில பிள்ளைகளை மனசுல உருவா. அதனால பிள்ளைகளுக்கு கண்ணியமானவர்களே எங்கட சில சில விஷயங்கள் எங்கட பிள்ளைகளே காட்டி கொடக்கூடாது. சொல்லலாம் சொல்லி தந்தாங்க, உங்களோட பிள்ளைகளை ஏழு வயதானா சொல்ல ஏவுங்க. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லலாம் சொன்னாங்க, உங்களோட படுக்கையில இருந்து அவங்களை தூரமாக்கும், வேற இடத்துல பிள்ளைகளை படுக்க போதும். ஏண்டா நோய்கள் மட்டுமல்ல தொட்டிக் கொள்வது, கெட்ட கெட்ட குணங்களும் நல்ல நல்ல குணங்களும் மற்ற மனிதனுக்கு தொற்றிக் கொள்கிறது. இன்னைக்கு நாங்க நினைச்சிருக்கோம் நோய் மட்டும்தான் பரவுறது, ஒரு நோய் வந்தா மற்றவங்களுக்கு பரவுறது நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். நோய் மட்டும் இல்ல, பாப்பா அம்மா டைக்கிற நல்ல குணங்களும் பிள்ளைகளுக்கு தொற்றிக் கொள்ளும், கெட்ட குணம் இருந்தா அதுவும் தொற்றிக்கொள்ளும். அதனால நாங்க எப்படி இருக்கிறோமோ அதை போலதான் எங்கட குழந்தைகள் இருப்பாங்க.
அது மிக முக்கியமான ஒரு அம்சம். நான் ஆரம்பத்துல சொன்னேன், உங்களோட குழந்தைகளோட பேசக்கூடிய முறைகள் நல்ல முறையில பேசுங்க. நாங்க அறுவறுப்பான விஷயங்களை பேசினா எங்களோட பிள்ளைகள் கெட்ட விஷயத்தான் பேசுவாங்க. அது மாத்திரமல்ல, பெண்களுடைய ஆடை கலாச்சாரம் கண்ணியமானவர்கள். நாம் எல்லாம் அந்நிய மக்களோட கலந்திருக்கிறோம், நாங்கெல்லாம் கலந்திருக்கிறோம். ஆனா இந்த சந்தர்ப்பத்துல என்னுடைய ஆடை விஷயங்கள்ல முக்கியமா நாங்க பேணக்கூடிய அம்சம் நிறைய இருக்கு. சுருக்கமா சில விஷயங்களை சொல்றேன். பெண்களை பொறுத்த வகையில பெண்கள் இறுக்கமான ஆடை அணியக்கூடாது. முழுமையாக அவங்களோட உடம்ப மறைச்சதுதான், ஆனா இறுக்கமான ஆடை அணிஞ்சா அவங்களுடைய அழகை வெட்டி காட்டும் ஆடை. அதே போல பெண்கள் அரை குறை ஆடை அணியக்கூடாது. அடுத்ததாக பெண்கள் ஆண்களுக்கு ஒப்பாக ஆடை அணியக்கூடாது. ஆண்களை போல பெண்கள் ஆடை அணியக்கூடாது. அதே போல பெண்கள் அந்நியவர்களுக்கு ஒப்பாக ஆடை அணியக்கூடாது. அந்நியவர்களுக்கு ஒப்பாக ஆடை அணியக்கூடாது. அடுத்ததாக பெண்கள் மனம் பூசப்பட்ட ஆடை அணியக்கூடாது. மனம் பூசப்பட்ட ஆடை ஆண்களுக்கு அணியலாம், ஆனா பெண்களுக்கு அணியக்கூடாது. பெண்கள் எப்ப அணியணும்டா, தன்னுடைய கணவனுக்கு மட்டும்தான் மனம் பூசப்பட்ட ஆடையை அணிஞ்சு காட்டலாம். தெளிவானவர்களே, இந்த முறைகளை கட்டாயமா பேசிக்கொள்ள. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சில பெண்கள் வரா. சில பெண்கள் வந்தா அவருடைய ஆடை எல்லாம் உருக்கமான ஆடு. எந்த அளவுண்டா, அவங்களோட உடம்புகள் எல்லாம் வெட்டி காட்டுற அளவுக்கு ஆடை இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, நீங்கெல்லாம் இஸ்லாமான பெண்களாக இருந்தா உங்களோட ஆடை இப்படி இருக்காதேன்னு சொன்னாங்க. அவங்க எல்லாம் சொன்னாங்க, ஓ நாங்க இஸ்லாமான பெண்கள் தான் சொன்னாங்க. நிசலதா சொன்னாங்க, ஒழுக்கமான பெண்கள் இப்படி இருக்க மாட்டாங்க. எனவே உங்களோட ஆடைய நீங்க இறுக்கமான ஆடை அணிய வேண்டாம், அரைகுறை ஆடை அணிய வேண்டாம் என்று சொல்லி சொல்லலாம் வலைசுவாங்க. மனைவி அந்த பெண்களுக்கு புத்தி மதி சொல்லி அனுப்பினாங்க. ஏனென்றா ஒழுக்கமான பெண்கள் இறுக்கமான ஆடை அணிய மாட்டாங்க, அரைகுறை ஆடை அணிய மாட்டாங்க. அதே போன்று அந்நியர்களுக்கு ஒப்பாக ஆடை அணிய மாட்டாங்க, ஆண்களுக்கு ஒப்பாக ஆடை அணிய மாட்டாங்க, மனம் பூசின ஆடை அணிய மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், நாளை மறுமை நாள்ல சில கூட்டம் நரகத்துக்கு போவாங்க. அதுல ஒரு கூட்டம் பெண்கள். அந்த பெண்கள் எப்படிப்பட்டவங்கண்டா, காசியாத்தும் ஆரியாத்தும் மொமீலாத்தும் மாயிலாத்தும். ஆடை உடுத்த பெண்கள் தான், எல்லா கணவமான வேண்டி கொடுத்த உடுப்ப உடுத்துட்டு தான் நரகம் போறான். நாங்க வேண்டி கொடுத்த உடுப்போடே அவங்க நரகம் போறாங்க. காசியாத்தும் உடுப்பு உடுத்திருக்கிறாங்க, எந்த குறையுமே இல்லை, முழுமையான உடுப்பு. ஆனா ஆரியால் உரியால் உடுப்பு உடுத்தும் உடுக்காத போல, அதனால இறுக்கமான ஆடு. நாங்க மனம் பூசிட்டு போனா மனத்தின் மீது அல்ல, ஒரு அந்நியவனுக்கு ஆட்ட வருகிறது, அந்த மனத்தை பூசின ஆடை எந்த பெண் அணிஞ்சிட்டு போறாவோ அந்த பெண் மீது தான் அவருக்கு மோகம் ஏற்படுது. இன்னைக்கு உலகத்துல நாங்க பல நோய்களை பார்க்கிறோம். சில மக்களுக்கு காம நோய், சில மக்களுக்கு விளையாட்டு நோய், சில மக்களுக்கு அரசியல் நோய், சிலவங்க அதிலே தான் ஊறி அது என்ன செஞ்சாலும் வழங்குற இல்லை. எவ்வளவுதான் பேசினாலும் அவங்களை அதுல இருந்து கலந்தே தான். சில மக்களோட பத்தி பேசினா அவர் இரவு பகலும் அரசியல் தான் பேசுவார். சிலவங்களோட பேசினா இரவு போகல அவர் விளையாடுறத பத்தி தான் பேசுவார். சிலவங்க இரவு போகல சினிமா பத்தி தான் பேசுவாங்க. சிலவங்க இரவு போகல அந்த காம பேசுதான். கண்ணியமானவர் எதை சொல்ல வருகிறேன்டா. எனவே அப்படிப்பட்ட பல நோய்கள் உள்ள உலகத்துல நாம் இருக்கிறோம். எனவே சில வீடுகள்ல மனித ரூபங்கள்ல பல மிருகங்கள் வாழ்றாங்க. நவுது பில்லால பாதுகாக்க வேணும். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாக்குறோம், சொந்த அப்பாவால சொந்த தகப்பனால சொந்த பாட்டனால குழந்தைகள் கற்பழிக்கப்படுவதை பார்க்கணும். முந்தைய ஒரு காலம் நினைச்சு நாங்கெல்லாம் பேப்பர்ல தான் வாசி பார்த்தோம், இப்படி நடக்குது தப்பு தவறு, இப்படி நடக்குது அப்படி நடக்குது, இந்த ஊர்ல இந்த நாட்டுல இருந்து பார்த்தோம். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லயும் இப்படி பாவங்கள் பெருகின்ற அளவுக்கு, அனாச்சாரங்கள் பெருகின்ற அளவுக்கு சமுதாயம் மாறி இருக்கு. அதனால கண்ணியமானவர்களே, ஆடை கலாச்சாரம் என்பது, ஆடை என்பது இஸ்லாத்துல மிக முக்கியமான ஒரு அம்சம். பெண்களை பொறுத்த வகையில் அவர் ஆடைகள் கண்ணியமானவர்களை மிக முக்கியமாக மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைக்கும். திருமதி ஒரு அடி பதிகப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களுடைய முழு உடம்பும் அவரை செலுத்தலாம். எந்த அளவுண்டா, பெண்களுடைய குரல் கூட, குரலை கூட அவங்க உயர்த்தி பேசக்கூடாது. அந்த அளவுக்கு இஸ்லாம் பெண்களுடைய விஷயத்துல கூடுதலாக கவனம் செலுத்திருக்குது. அதுல மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, கண்ணியமானவர்களை நாங்க எல்லாரும் பொறுப்புதாரி. அல்லாஹ் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். எங்களையும் எங்களை சுமந்திருக்கிற, எங்களை சார்ந்திருக்கிற இந்த குழந்தைகள், எங்களுடைய பெற்றோர்கள் எல்லோரையும் சுவர்க்கத்திலேயே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் தந்திருக்கிறார். எனவே நாங்கள் தொழுகைகள்ல எந்த பொடுபோக்கு செய்யக்கூடாது, எங்களை குழந்தைகளை பார்க்கிற விஷயத்துல எந்த பொடுபோக்கு செய்யக்கூடாது. நாங்க ஆரம்ப சில சில விஷயங்களை செஞ்சத போல குழந்தை ஒன்று பிறந்துட்டா நாங்க வலது காதல அதான் இடது காதல இக்காம சொல்றோம், அதை போல பிள்ளைக்கு நல்ல பேரை வைக்கிறோம். அதே போல பிள்ளையுடைய பேர் இருக்குது, கண்ணியமான தாய்மார்களே பிள்ளைக்கு வச்சக்கூடிய பேர் இருக்குதானே, அது மிகப்பெரிய ஒரு துவம். ஒவ்வொரு நாளைக்கும் மக்தபுக்கு வந்து அதற்கு கூப்பிடுவார், ஸ்கூலுக்கு போனா பேர் கூப்பிடுவாங்க, ஒவ்வொரு வாரத்துக்கு இன்னொரு வாரத்துக்கு போனா அவங்க கூப்பிடுவாங்க. பெரிய ஒரு துவா, பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடிய பேர் இருக்குதே நல்ல அர்த்தமுள்ள பேரை வைங்க, அது துவா. ஒவ்வொரு நாளும் துவா. நாங்க உதாரணமாக ஒருத்தர் நாங்க பேரை கூட ரஹ்மத், அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய அருள், ரஹ்மத்துன்னு ஒருத்தர் பேரை வச்சு அல்லாஹுடைய அருள். இப்போ ஒரு பிள்ளைக்கு நாங்க பேர் வச்சிடும் அஹ்மத், ஆக பெரிய மடைய. அப்ப எல்லாரும் அஹ்மத் குவான்னு குடிச்சு மடையன் வா, மடையன் வா, ஆக பெரிய மடையன் வா, அந்த பிள்ளை மடையினாயே போய். எனவே கண்ணியமானவர் எதை சொல்லவர் வேண்டாம், பிள்ளைகளுடைய விஷயத்துல நாங்க மிக நிச்சயமாக பொறுப்பு கவலைப்படுவதா இருக்கும். இன்றைய உலகத்தில் நாங்க பார்த்தா பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்தில் நிறைய பெற்றோர் கவலையினமாக இருக்கலாம். அண்மையில வந்த பத்திரிகைகள்ல நிறைய செய்திகளை பார்த்தா ஒரு தாய் விடியப்ப சுத்தி கொண்டிருக்கிறா, விடியப்பத்துல உள்ள ஒரு லன்சிக் அப்படியே காத்துக்கு போய் ஒரு பிள்ளைட முகத்துல ஒட்டி பிள்ளைக்கு மூச்செடுக்கலாம் அப்படியே மூச்சல் அடப்பட்டு அந்த பிள்ளை இனி இறந்து போன செய்தியை பேப்பர்ல வாங்கிட்டு. ஒரு டேப்லெட் ஒன்று குழந்தைல வாய்க்க போடும்போது அப்படியே தொண்டையில பொறுத்து அப்படியே இறந்து போறத பார்த்துக்கோ. அதே போன்று கணவன் மனைவிக்கு பிரச்சனை வந்து பிள்ளைகள் இடையில இருந்து பிள்ளைகள் இறந்து போன செய்திகளை பார்த்துக்கோ. அது மாத்திரமல்ல கள்ள காதலால கிடைச்ச, கள்ள துறப்பால கிடைச்ச குழந்தைன்னு சொல்லி அந்த குழந்தைகளை எத்தனையோ பெண்கள் கொள்ளுவது சமூகத்துல பார்ப்போம். கண்ணியமானவர் எதை சொல்ல வருகிறேன், இன்று நாங்க வாழக்கூடிய காலம் இருக்குது ஒரு பயங்கரமான ஒரு காலம். எனவே குறிப்பாக எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய குழந்தைகளையும் நாங்கள் நரகலிருந்து பாதுகாக்க வேண்டிய முக்கியமான ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கு அதான் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை தந்திருக்கிற, அந்த பொறுப்பை செய்வோம். அதற்கு மேலதிகமாக சமூகத்துக்கு செய்ய வேண்டிய, எங்களுடைய குடும்பங்களுக்கு செய்ய வேண்டிய நிறைய பொறுப்பு இருக்கு. அதில் மிக முக்கியமாக கண்ணியமானவர்களே எங்களுடைய உறவுகள், உறவுகளோட சேர்ந்து வாழுங்க, அல்லா எங்களோட ஆயுள் வரக்க செய்வார். அதெல்லாம் நான் சொன்ன வாப்பா அம்மாவோட மக்களை பேடிக் கொள்ளுங்க, உறவுகளோட சேர்ந்து வாழ்ந்து, உறவுகளோட சேர்ந்து வாழ்வுகள் செல்றது எங்களுக்கு தாராங்க என்பதற்கு அவனை நாங்க கொடுக்கறது, எங்களை வீட்டுக்கு வாராங்க என்பதற்கு அவனை நாங்களும் போறது, எங்களுக்கு ஏதாவது விசேஷம் வந்தா சொல்றாங்க எங்களை எல்லாத்தையும் சேர்த்துட்டு போறாங்க அதுக்கு அவனை அவங்களை சேர்த்துக் கொள்றது, இது இல்ல உறவு முறையை சேர்ந்து வாழ்வு. எங்களை வெட்டி போனாலும் அவங்களோட ஒட்டி வாழ்வு, இதுதான் உறவு முறையை சேர்ந்து வாழ்வு. சில்மன் பசா உங்களை துன்பிச்சு வாழ்ந்தாலும் நீங்க சேர்ந்து வாழ்வு. இன்றைக்கு நிறைய குடும்பங்கள்ல தாத்தா தங்கச்சி நானா தம்பி பிரிஞ்சிருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா சின்ன சின்ன பிரச்சனை. வெளிநாட்டுல இந்த பெகேஜ் வந்து அந்த சாமான பங்கு வைக்கிற டைம்ல எனக்கு செல்ல இல்லை, இதுக்கு பிரிஞ்சிருக்கிறான். ஒரு கல்யாணம் வந்த கல்யாணத்துக்கு எனக்கு செல்ல இல்லை, அவங்க வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வந்துட்டு போனாங்க ஒரு வாகனத்துல, அவங்க யாரும் வந்துட்டு போகணும்னு செல்ல இல்லை, சிலருக்கு விருது கொடுத்தாங்க என்ன அழைக்க இல்லை. கண்ணியமா சின்ன சின்ன பிரச்சனைக்கு அவங்க பிரிஞ்சிருக்கிறான். சொன்னார்கள் மூணு நாளைக்கு மேல நீங்க கோபிச்சு கொண்டிருந்தா உங்களோட அமல் அல்லாஹ்வுடைய போகாது, நுழைய மாட்டேன். தெளிவா வந்திருக்கிறது மூணு நாளைக்கு மேல யார் கோபிச்சு கொண்டிருந்த மௌத்தாகிறாங்களோ அவங்க நரகம் நுழைந்து விட்டான். நரகம் நுழைவான் எதிர்காலத்துல சொல்ல இல்ல சொல்லலாம், நரகம் நுழைகிறான் நிகர்காலத்துல சொல்ல இல்ல, நரகம் நுழைந்து விட்டான். எப்போது மௌத்தாங்கானோ அப்போதே அவன் நரகம். நாங்க ஜனாசாவை குளிப்பாட்டுவோம், கப்பல் செய்வோம், பள்ளிக்கோணம் தொழில்வோம், அடக்க செய்வோம், அவன் ஜனாசா நரகவாளி. ஹதீஸ் இன்னும் சொல்லலாம் சொன்னார், யார் ரெண்டு மனுஷர் பேசாம இருக்கிறாங்களோ அவங்களோட அமல் அவங்களோட தலையோட தான் இருக்கும், அவங்களோட தலைக்கு மேல ஒரு ஜானு உயிரான். சொல்லலாகோ அலைவசம் சொன்னார்கள், ஒரு ஊரும் ஒரு ஊரும் அல்ல, ஒரு ஜமாத்து இன்னொரு ஜமாத்து அல்ல, ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பம் அல்ல, உங்கள ரெண்டு நபர், ரெண்டு பேர், தாத்தாவும் தங்கச்சியுமோ அல்லது உமாவும் மகளுமோ அல்லது வேற வேற உறவுகளை பேசாம இருக்கிறீங்கடா, அல்லது மச்சியும் மச்சியுமோ பேசாம இருக்கிறீங்கடா, உங்களோட அமல் உங்களோட தலைக்கு மேல போகும். அதாவது உங்களோட எப்போது நீங்க பேசிக்கொள்றீங்களோ அப்போதுதான் நம்மளோட அமலுக்குரிய கூடி வரைக்கும். என்ன ஹதீஸ் எச்சரிக்கையா வந்து சொல்லலாம் சொன்னாலும், யார் ஒரு உரடை கோச்சு கொண்டிருக்கிறாங்களோ ஒரு கொலையாள், அஞ்சு வருஷம் மொத்தோட பேசாம இருந்தா அஞ்சு கொலையாள், நாங்கள் எல்லாம் 27 நாள் அன்றைக்கு அல்லது 7 சுத்தாண்டிக்கு எல்லாரும் கையேந்தி கேட்பேன், யாரை பாவத்தை மன்னிச்சிடு, ஊருப்பேன ரஹமத்தை தந்துடு, நிறைய துவா செய்வோம். ஆனால் அல்லாஹ் எப்படி சார் 5 கொலையாளி வச்சுட்டு எப்படி அல்லாஹ் அவர் பதிலளிக்கும்? எனவே அன்பான தாய்மார்கள் எதை சொல்லவர்கள் என்றால், உறவு முறை இருக்குதே முக்கியமான ஒரு அம்சம். உறவுகளுக்குள்ள நீங்க நெருக்கமாக இருந்தோம்னுங்க, சேரக்கூடிய செல்வங்கள்ல உறவுகளுக்கு கொஞ்சம் தொகையை மாசத்திலேயோ கிழமையிலேயோ நாள் அந்த கொடுத்துவாங்க, அல்லாஹ் அவங்களோட சேர்ந்த செல்வத்துல பறக்க செய்வான், உங்களோட ஆயுள கூட்டுவான். சில உறவு முறைக்கு துணிச்சுப்போம், சில உறவு முறைக்கு துணிச்சுப்போம். வாப்பா உம்மா, வாப்பா உம்மாட உறவு எங்கட கூட பிறந்த அந்த உறவு இருக்குது, இந்த உறவு ஒரு காலமும் துணிச்சுப்போம். கபுரு வரைக்கும் இந்த உறவு வரும். உதாரணமா திருமண பலத்துல ஒரு உறவு வரை, உதாரணமாக இங்க அம்மாங்கோல இருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளைக்கு என்ன செய்யறாங்க, காலியில இருந்து ஒரு பொண்ணு பேசிருக்கிறாங்கண்டா, என்ன செய்யறாங்க, அடுத்த மாசம் கல்யாணம் வச்சுக்கொண்டா, அந்த காலியில உள்ள அந்த பெண்ணுடைய பேரு தெரியாது, வாப்பா அம்மாவை தெரியாது, அவங்களோட ஊரு தெரியாது, குடும்பத்தருமே தெரியாது. அப்ப கல்யாணம் முடிச்சு வந்ததுக்கு பின்னாலதான் இவங்க யாரு பேரு ஊரு எல்லாமே தெரியும். அப்ப திரும்பத்துக்குன்னு ஒரு பிரச்சனை வந்து அந்த நிக்காக அப்படியே தலாக்குல முடிஞ்சிட்டு இருந்தா, அந்த உறவு துண்டிச்சா துண்டிச்சது, அந்த உறவு துண்டிச்சா துண்டிச்சது. ஆனா தாய் தாப்பன் எங்கட வாப்பா அம்மாட உறவு அதே போன்று எங்கட கூட பிறந்த உறவு இருக்குதே, இந்த உறவு ஒரு காலம் துண்டிக்கல. அதனாலதான் அல்லாஹ் முதலாவது இந்த உறவு முறையை படைச்சதுக்கு பின்னால் அல்லாஹ் சொன்னான், யார் இந்த உறவு முறைகளோட சேர்ந்து வாழ்றாங்களோ அவங்களோட நானும் சேர்ந்து கொள்வேன். யார் உறவு முறைகளை சேர்ந்து நடக்கிறாங்களோ அவங்களோட நானும் சேர்ந்து அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்கிறேன். நல்லா உதவியாக இருக்கிறான். யார் இந்த உறவு முறையை துண்டிக்கிறாங்களோ அவங்களோட நானும் சேர்ந்து கொள்ள விரும்பையில நானும் என்ன துறப்பு துணிச்சு கொள்றேன். அல்லாட பாதுகாப்பு இல்லாம என்ன சொல்லலாம் அனைவசல சொன்னார்கள். அழகான ஒரு உதாரணம் உறவு முறை. காய்ந்த பூமிக்கும் நல்ல தண்ணி செழிப்புள்ள ஒரு பூமிக்கும் உதாரணம். உறவு முறைகள் ஒருத்தர் சேர்ந்து வாழ்றாரு, கவனிக்கிறார், அன்பளிப்பு கொடுக்கிறார் என்றால் அது ஒரு நல்ல செழிப்பான தண்ணீர் தன்மையுள்ள பூமி கொப்பார். அது நல்ல கனியை கொடுத்து கொண்டே இருக்கும். என்ன கனியை கொடுத்து? அன்பு, பரஸ்பரம் என நல்ல கனியை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனா இன்னொரு உறவு முறைக்கு இது ஒண்ணுமே கொடுக்குறல்ல, ஒண்ணுமே சொல்ற இல்ல, எல்லாமே குழுக்களை வச்சு கொண்டிருக்கிறோம்னா அது வறண்ட ஒரு வனாந்தரத்தை போல இருக்கும். அதனால வறண்ட ஒரு பூமியை போல என்று உதாரணத்தை சொல்லலாம் சொல்லிவிட்டாங்க. எனவே அன்பானவர்களே, உறவு முறைகளோடு சேர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்க. அந்த உரிமை மிக முக்கியமான உரிமை. அதனாலதான் அந்த உரிமைகளை பேண இல்லைண்டா அல்லாஹ் எங்களை வேற வழியில பிடிச்சிருவோம். சதக்காக்களை ஏண்ட அளவு கொடுங்க, எங்களோட உறவுகளை கொடுங்க. அதே போன்று சமூகத்துல நல்ல நல்ல வேலைகளுக்கு அவனை சதக்காக்கள் அள்ளி கொடுங்க. அல்லாஹ் நிச்சயமாக எங்களுக்கு வர இருக்கிற நோய்களை எங்களை காப்பாற்றுவோம். கனியமானவர்களே, அதில் மிக முக்கியமாக எங்களுக்கு அவனை தியாகம் செய்யக்கூடிய, எங்களுக்கு அவனை கடமை செய்யக்கூடிய, பள்ளிகளை கடமை செய்யக்கூடிய வகிப்பாங்க, அல்லது எங்களை வீட்டுகளை கடமை செய்ய குறிப்பாங்க, அல்லது எங்களை தொழில்துறவுகளை கடமை செய்ய குறிப்பாங்க. அவங்களுக்கு மாதான ஒரு தொகை அவங்களோட தொழிலில் இருந்து ஒதுக்கி கொடு. அதுல அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான். ஒரு காலமும் அந்த பரக்கத் கனியமானவர்களை எடுபட்டு போகாது. நீங்க கொடுத்தது சேமிப்பு, அது குறைஞ்சி போகாது. சொல்லலாம் அலைவசலா சொன்னார்கள், நீங்க கொடுத்த சதக்கா இருக்குதே அது பெருகும். சதக்கா கொடுத்தா குறையிற மாதிரி விலங்கும், ஆனா குறையிற இல்ல. நீங்க இன்னொருத்தர மன்னிச்சா நீங்க சாந்து போற மாதிரி விலங்கும், ஆனா நீங்க சாந்து போற, நீங்க உயர்றீங்க. சொல்லலாம் சொன்னாங்க, யாரெல்லாம் பேசாம இருந்து முதலாவது சலாம் சொல்லி பேசுறாங்களோ அவரு தான் சுவர்க்கம் போறதுக்கு முந்தி கொள்றாரு. யாரு சலாம் செல்லாம சலாம் செல்ல சலாம் செல்ல தலையை திருப்பி திருப்பி போறாரோ அவர் நரகம் போறதுக்கு முந்தி கொள்றாரு. எனவே அன்பானவர்களே, நாங்கள் சலாஞ்சலி பேசுகிற போது செகண்ட் ஆகிற மாதிரி விளங்குமானா? நான் செகண்ட் ஆகிறேன் இல்லை, நான் கிரேட் ஆகும். நாங்கள் சதக்கா கொடுக்குற போது எங்களை பொருள் எல்லாம் குறையிற மாதிரி விளங்குமானா? குறையில. சதக்கா நாங்கள் கொடுக்காம இந்த உலகத்தில் வாழ்ந்தோம்னா அல்லாஹ் பல நோய்களை தந்து நிச்சயமாக சதக்காக்கு கொடுத்த பல மடங்குகள் எல்லாம் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நாங்கள் சதக்கா 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம் இல்லை மாதத்தில். சின்ன ஒரு சேனலுக்கு குறுநாளுக்கு போய் பாருங்க, அவங்க அந்த கட்டிடத்துக்குரிய சார்ஜையே 1000 ரூபாய்க்கு மேல எடுத்துருவோம். இங்கே நாங்க போற வாகன செலவு 2000 ரூபாய், டாக்டர் சென்னல் பிணத்துக்கு வேறையா, பாமத்துக்கு ஒரு துங்க வழி 2-3000 ரூபாய், கண்ணியமான 10000 ரூபாய்க்கு மேல செலவு சின்ன ஒரு சென்னல். அண்மையில சின்ன ஒரு மூத்திர புலக் ஒரு வயதாளி ஒருத்தரை கொண்டு போனேன் ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா, முதலாவது சொன்னாங்க பெரிய ஒரு செக்அப் பண்ணணும், இன்னைக்கு செக்அப் இல்ல, இன்னைக்கு ஸ்கேன் பண்றேன், இன்னைக்கு எக்ஸ்ரே எடுக்கிறேன், இதை கொண்டு போங்க, நாளையும் கொண்டு வாங்க. அடுத்த நாள் கொண்டு போனா எல்லா டாக்டர் செக் பண்ணிட்டாங்க, பெரிய டாக்டர் கொண்டு காட்டும் ரிப்போர்ட் அப்படியே சொன்னாங்க. அந்த வயசால யாருமே இல்ல பாக்குறதுக்கு, ஒரு உதவி என்று செய்யணும் என்ற அடிப்பில் கொண்டு போனா. அப்ப நானும் இருக்கிறேன் இருக்கிறேன் 12 மணி ஆகுது, பெரிய டாக்டர் செக் பண்ணி போட்டு இது ஒரு பெரிய ஒரு வருத்தம், மூத்தரம் வரவருக்கு பெரிய ஒரு கல் ஒன்று பிளாக்கா இருக்குது, இந்த கல்ல வைத்தியம் பண்ணி ஆபரேஷன் பண்ணி தான் நீக்கணும், நீங்க என்ன செய்யுங்க, நான் லெட்டர் வெளியே பாருங்க, இதை எடுத்துட்டு குருநாகல் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. கண்ணியமானவர்களே, எனக்கு நேரம் இல்லை, இன்னொருத்தர் அதுக்கு பின்னால் ஒரு வீக் கழிச்சு அனுப்பினான், அங்க போறதுக்கு பின்னால் அங்க ஒரு கடிதம் எழுதுறாங்க, இதுக்கு சேனல் பண்ணி காட்சி, அதனால இதுக்குரிய ஆபரேஷன் உங்களுக்கு December 10 இருக்குது, அந்த டைமுக்கு காலையில வந்து ஆலையை மீட் பண்ணுங்க. எதை சொல்ல வருகிறேன் நாங்க கண்ணியமானவர்களே, சாதாரணமாக ஒரு நோயால எவ்வளவு சிரமம் எடுக்கு, இது கடையில போய் வந்தது எவ்வளவு சிரமம், அந்த ஒரு நாள் நாங்க போனோம்டா, இந்த அந்த நாளுடைய எல்லா வேலையும் முன்னுக்காட்சியும் போறோம், அங்க போயிட்டு போலியில நிக்கிறதா இருந்த 200-300 பேர் போலி டாக்டருக்கு முன்னால கையை காட்டி நிக்கணும், அவர் டாக்டர் அவர் சொல்றது கேட்கும், மார்க்கம்டா உடம்பு சொல்றத கேட்கும், ஒரு உடம்புக்கு நோயின்டா டாக்டர் சொல்றத கேட்கும், அதை போல கண்ணியமா எதை சொல்ல வருகிறார், இன்னொரு நோய் வந்துட்டா எவ்வளவு செலவழிக்கும், அதனால சதக்கா கொடுங்க, மஹ்லூக்குலால் அல்லாஹ்வின் படைப்பினங்களால கைவிடப்பட்ட நோய் இருக்குதே, கைவிடப்பட்ட நோய் நீ மறந்து செய்யலாம் சொல்லி இதை குணப்படுத்தலா, அல்லாஹ் டாக்டரால எத்தனையோ நோய்களை கைவிட்டுட்டாங்க, இதுக்கு வைத்தியம் இல்ல வீட்டை கொண்டு போங்க, ஆனா துவா ஓதி அவங்க ஆள் அறுத்து மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து துவா செஞ்சு எல்லா நோய்களை குணமாக்கி எத்தனையோ பேருக்கு ஹயாசா இருக்கலாம், மௌத்தாய ஹயாசானவர்கள் எங்களை வாழ்க்கையில் நிறைய பேர் நாங்க பார்த்திருக்கோம், கண்ணியமானவர்கள் எங்களை ஊரில் நிறைய பேர் இருக்கலாம், டாக்டர்லாம் கைவிட்டாங்க நீ ஏலாம் கொண்டு போங்க. எதை சொல்ல வருகிறேன்டா, சில வேலைகள்ல நோய்கள் வந்தா எங்கெங்கயோ எங்களை பணம் அள்ளி போய், அதனால இருக்கிற போது சதக்கா கொடுங்க, சதக்கா கொடுத்தா குறையில இஷ்டம் நாளைய மறுமையில நிச்சயமாக அதை நம்ம பார்க்க போறோம். எனவே அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் எங்களை குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய சதக்கா. சொல்லலாம் வலைவசனம் சொன்னாங்க, நீங்க வளமையா ரோட்ல வர ஒரு மிஸ்கின் கொடுக்குறீங்களா ஒரு சதக்கா, அந்த சதக்காக்கு ஒரு நண்பனா, ஒரு மிஸ்கினுக்கு கொடுத்த சதக்கா நண்பன், ஆனா குடும்ப உறவினர் கொடுத்தா 2 சதக்கா கூலிகள், ஒன்று வந்து குடும்ப உறவை சேர்ந்து வாழ்ந்ததுக்குரிய கூலி கிடைக்கும், 2வது கூலி சதக்காவுடைய கூலி கிடைக்கும். குடும்ப உறவு சேர்ந்து வாழ்ந்தா என்ன நடக்குது, அல்லாஹ் உங்களோட சேர்ந்து கொள்றான், நாளை மறுமையில சோறுக்க முறைக்கும் கொண்டு போற உறவு, நாளை மறுமையினால அல்லாஹ் எங்களை தனிய கூப்பிட மாட்டான், ஏன் மாறி என்று சரியான பெயர் அல்லாஹ் கூப்பிட மாட்டான், அதற்கு பேரை மட்டும் எல்லாம் கூப்பிட மாட்டான், அல்லாஹ் எங்களை வாப்பட 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 பரம்பரையோட கூப்பிடுவான், குடும்ப பரம்பரையோட எல்லாம் கூப்பிடுவான் கண்ணியமானவர்களை. எனவே பரம்பரை என்பது குடும்பம் என்பது முக்கியமான ஒரு அம்சம், எனவே குடும்பங்களுக்குள் அதிகமாக சதக்கா போடும், சதக்கா இருப்பதே அன்ப வழக்கம், ஒரு நோய் நம்பரங்களை நீங்களை பாதுகாக்க, ஆபத்தான மரணங்கள் இங்கு பாதுகாக்க, எவ்வளவு ஆபத்தான மரணங்களை சமூகத்துல பாக்குறேன், எவ்வளவு ஆபத்தான சிரிச்சு சிரிச்சு பயணம் போறாங்க, அந்தி ஆப்புல வீடு எல்லாம் அழுது, லாபத்துக்காக பயணம் போறாங்க நஷ்டத்தோட முடி, வாழ்வதற்காக பயணம் போறாங்க மரணத்தோட முடி, பயணம் என்பது தனி ஒரு கல், சில மக்கள் பாவம் பயணத்திலேயே பாவம் செய்யறாங்க, சில மக்கள் பாவத்துக்காக வேண்டியே பயணம் போறாங்க, 100-200 கிலோமீட்டர் வெளிநாட்டுக்கு போறாங்க. கண்ணியமானவர்களே, அண்மையில ஒரு சகோதரர் தொலைபேசி வழியாக ஒரு பிசினஸ் பண்ணிருக்கிறார், வெளிநாட்டில் ஒருத்தர் என்ன செய்யறது அவர் அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுறது, இவர் எங்க சில பொருட்கள் எடுத்து வியாபாரம் பண்ணு அந்த மொபைல் போனை விற்கிற, இப்படியே வியாபாரம் பண்ணிட்டு 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 கால போக்குல என்ன நடந்துச்சுன்னா, அங்கு உள்ளவர் அவர் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டாரு, போன் ஓஃப் ஆயிட்டு, அவர்ற இங்க போன் அவர போன் ஆஃப் ஆயிட்டு, இங்க போன் பழமையை அனுப்புற போனும் அனுப்பப்படையில கிட்டத்தட்ட 70-60 லட்சம் பணம் இல்லை மொத்தம். எதை சொல்ல வருகிற கண்ணியமானவர்களே, இன்றைக்கு பல வழிகள்ல மனிதர்களை நாசமாக கூடிய வழிகள் எல்லா வழியும் வந்து, அதனால எங்களை பாதுகாத்தது ரொம்ப கஷ்டம், அதனால நாங்க ஈமான் இஸ்லாத்தோட ஒழுக்கத்தோட பண்பாடு வாழ்வோம், அது முக்கியமாக நீங்க ஜமீ சுலமான தந்திருக்கிற மக்கள் பாடத்திட்டம் இருக்கிறதே, இது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன், இந்த நாட்டுல மிகப்பெரிய ஒரு செல்வம், இன்றைக்கு 110,000 பிள்ளைகளுக்கு ஒரு தகவலை கொடுக்கணுமா, கிட்டத்தட்ட 40 ஆவிமார் இருக்கிறாங்க, ஒரு நாள்ல கொழும்புக்கு எடுத்து ஒரு தகவலை கொடுத்தா எல்லாருக்கும் அந்த தகவல் போயிடும், ஒரு தலைமைத்துவம் பொதுவா மதரசாக்கள் ஆரம்பிக்கப்படுகின்ற போது எதிர்ப்புகள் இல்லை, ஆனா மக்கள் ஆரம்பிக்கின்ற போது பல எதிர்ப்புகள் வந்து நாங்க பார்க்கிறோம், எனவே கண்ணியமானவர்களே, நன்மை நல்ல விஷயங்களுக்கு தான் எதிர்ப்புகள் கூட வரும். அதனால மக்தப் இருக்கிறதே, மக்தப் உங்களோட பிள்ளைகளை உள்வாங்கி கொள்ளுங்க. மக்தப்ல ஒரு கணக்கை நீங்க கொடுப்பீங்க கண்ணியமானவர்களே. உங்களோட பிள்ளைகளுக்கு ஸ்ரீதேவியாக உங்களோட பிள்ளை வரணும். நாளைய மறுமையில உங்களோட பிள்ளை சுவர்க்கவாதி ஆகணும். அது மாத்திரமல்ல, உங்களையும் சுவர்க்கத்துக்கு கொண்டு போகணும். அந்த கல்வியை ஊட்டி கொடுக்கக்கூடிய உஸ்தாத்மார்கள் முஅல்லிம்களை உங்களை கண்ணியப்படுத்தும். உங்களுக்கு நாங்க எங்களால ஏந்த உதவிகளை செய்கின்ற போது நிச்சயமாக அந்த பிள்ளைகளை சந்தோஷமாக ஓதி கொடுப்பாங்க. நிச்சயமாக அந்த வாழ்க்கையில நிறைய பரக்கத்தை ஏற்படுத்தும். அன்பானவர்களே, நாளைய மறுமை நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களை குழந்தைகள் சுவர்க்கம் போயிட்டா அவங்க எங்களை கூட்டி போய் வாக்கு வரும். இன்னைக்கு நாங்க பிள்ளைகளுக்கு எவ்வளவு அறிவு கொடுக்குறோம், ஆனா தேவையான அறிவு இந்த இஸ்லாமிய அறிவு எங்கிற பிள்ளைகளுக்கு தேவை. மிக முக்கியமாக இஸ்லாமிய அறிவு எங்கிற பிள்ளைகளுக்கு தேவை. இன்னைக்கு நாங்க சொல்லணுமா எங்களுக்கு அரபு தேவை, குர்ஆன் ஓதணுமா அரபு தேவை, ஹதீஸ் வந்து வழங்கணுமா அரபு தேவை, அதானுடைய கருத்து வாங்கணுமா எங்களுக்கு என்ன அரபு தேவை, எக்காமத் செல்லணுமா அரபு தேவை, நிக்காக மஜ்லிஸுக்கு போறோம் அங்க செல்லித்தரப்படி வாசகங்கள் அரபு. எனவே கண்ணியமானவர்களே, அரபு மிக முக்கியமான ஒரு பாஷை. நாங்க என்ன பாஷை உலகத்துல பேசினால் எல்லாம் மௌத்தா போனதுக்கு பின்னா சுவருக்கம் அனுப்பினா சுவருக்கத்துல பார்த்த எல்லாமே அரபு தான். அல்லாஹ் குர்ஆனே அரபு மொழியா நினைக்கிறேன். எனவே கண்ணியமான ஏனைய மொழிகளை நாங்க படிச்சாலும் இந்த அரபு மொழிக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கணும். எனவே அரபு மொழியை எங்களோட பிள்ளைகளா சின்ன வயசுல அரபு பேசணும், அரபு பேசணும், எங்களை புள்ள குர்ஆனை விளங்கணும், ஹதீஸை விளங்கணும், என்ன பிள்ளை நாளைய மறுமையில சுவர்க்கவாதி ஆகணும். இந்த பிள்ளை மாத்திரம் இல்ல, இந்த பிள்ளையோட வாப்பா அம்மாவும் துருவியாளிகளா மாறணும். ஒவ்வொரு வீடும் தீன்தாரியா சுமந்த நல்ல வீடாக இருக்கணும். ஒவ்வொரு வீட்டு அல்லாவுடைய ரஹ்மத் இறங்கணும் என்பதற்காக வேண்டிதான் மக்களுடைய பாடத்திட்டங்கள் தரப்பட்டு முந்தைய ஒரு காலம் இன்றி ஒவ்வொருடைய வீட்டுக்கும் மலக்குமார்கள் இறங்குவாங்க அடிவானுக்கு ஓதக்கூடிய ஓதர்களை கேட்கறது. கனியமானவர்களே, ஆனா இன்னைக்கு அடிவானு திறங்கக்கூடிய மலக்குமார விரட்டக்கூடிய அமைப்புல நல்லா விடுமை இல்ல, தொழுகை இல்ல, குர்ஆன் திலாவத் இல்ல, பிள்ளைகளுக்கு நல்ல விஷயம் படிச்சு கொடுக்குற இல்ல, வீட்டுல 24 மனுஷியானமும் என்று நான் மேல வேலை செஞ்சு கேட்பேன், நான் என்ன செய்யறது படம் பார்த்தது டிவி பார்த்தேன். கண்ணியமானவர்களே, பாரதூரமான விளைவு எந்த அளவுண்டா இன்றைய விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, மக்கள் பண்ணிக்கிற ஆராய்ச்சிகளை ஒன்றுதான், யாரெல்லாம் அதிகமாக டிவி பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு அதிகமாக மன அழுத்தம் ஏற்படும். அது மாத்திரமல்ல அவங்களுக்கு புற்றுநோய் ஏற்படும். இன்னும் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஒரு மனிதன் தொடர்ந்து 20 நிமிஷத்துக்கு மேல ஒரே போன்ல இருந்து வாராங்கண்டா, 20 நிமிஷத்துக்கு மேல ஒரு போனை அவன் தொடர்ந்து பேசிட்டு வாராங்கண்டா, ஒவ்வொரு நாளும் காலப்போக்கில் அந்த மனிதனுக்கு புற்றுநோய் வரும் என்பதாக இன்றைய வைத்தியர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சாதாரணமான விஷயம் அல்ல. நாங்க இன்னைக்கு இந்த போனால என்ன வருகிறது, இன்னொரு போன் தானே கண்ணியமானவர்கள், அது எவ்வளவு பெரிய விஷயம் வச்சிருக்கலாம். ஒரு GSM ஆல ஒரு கார்த்தால எவ்வளவு பெரிய கனெக்ட், வெளிநாட்டுக்கு ஒரு மெசேஜ் பண்ணினா ஒரு செகண்ட்ல போயிடுது. எவ்வளவு பெரிய தொழில்நுட்பம், ஒரு போன் அடிக்கிறோம் உடனே போய் சேர்ந்து அவருக்கு ஒரு பெல் போயிடுது. நாங்க நினைக்கிறோம் சும்மா சாதாரணமா என்னவா கண்ணியமானவர்களே. எனவே நாங்க ஏதோ ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம், தொழில்நுட்பங்கள் நிறைந்த ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயந்திரங்களை போன்று மனிதர்கள் இன்று வேகமாக இயங்கிக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு யாரை கேட்டாலும் சொல்றது நேரம் இல்லை, நேரம் இல்லை, எங்கேயோ போகுது நேரம். எனவே கண்ணியமானவர்களே, எவ்வளவுதான் அல்லாஹ் புது புது நியமத்துக்களை தந்து எங்கட நேரத்தை சுருக்கி தந்தாலும் நேரம் இல்லை. முந்தைய ஒரு காலம் மொபைல் இல்லை, கல்யாணத்துக்கு செல்லணுமா ஒவ்வொரு வீடு வீடா போய் செல்லணும், ஒவ்வொரு ஊர் ஊரா போய் செல்லணும், ஒரு தகவலை கொடுக்கணுமா ஒரு வீடு வீடா போயிட்டு, அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. எனவே கண்ணியமானவர்கள், இப்ப தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்குது. இந்த தொழில்நுட்பத்தின் ஊடாக நாங்க தொழில்நுட்பம் நியமத்தான், அந்த நியமத் எங்களை கொண்டு நரகில போட்டு விடக்கூடாது. எனவே அன்பானவர்களே, இறுதியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கோங்க, என்னன்னா ஒழுக்கம். நாம் எல்லாம் ஒழுக்கமானவர்கள், முதலாவது அல்லாஹுக்கு ஒழுக்கமாக வாழ்ந்து அல்லாஹுக்கு ஒழுக்கமாக வாழ்ந்து அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நபிமார்கள் கூடுதலாக வைக்கப்படக்கூடியவர், அதிலும் கூடுதலாக வைக்கப்படக்கூடியவர் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் உண்மையில் அல்லாஹுக்கு ஒக்கப்பட்டு உலகத்திலே வாழணும். எங்களுடைய ஒழுக்கம் இருக்க வேண்டிய எதை நாங்கள் செய்ய போனால் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் எந்த உணர்வோடு வாழ வேண்டும். எந்த தப்பு தவறு செஞ்சாலும் அல்லாஹுக்கு முன்னால் நாங்கள் செய்யக்கூடிய பாவம் வெளிச்சம். எனவே அன்பான தாய்மார்களே, குறிப்பாக ஒழுக்க விஷயத்திலே கூடுதலாக கவனம் செலுத்துங்கள். அதில் மிக முக்கியமாக அல்லாஹ் தந்திருக்கின்ற அந்த குழந்தைகளை எதிர்காலத்திலே அல்லாஹ் இந்த குழந்தைகளை சுவர்க்கத்துக்குரிய குழந்தைகள் ஆகுங்கள். அல்லாஹ் தந்திருக்கிற அமானிதம் நாளைய மறுமையிலே இந்த அமானிதத்தை அல்லாஹ் சுவர்க்கத்துக்குரியவராக அல்லாஹ் கபூல் செய்யணும், எங்களையும் கபூல் செய்யணும் கண்ணியமானவர். எனவே இந்த குழந்தைகளை கண்குறிச்சியான, உங்களுக்கு கண்குறிச்சியான குழந்தைகள் ஆகுங்கள். இன்னைக்கு சில ஊர்களை நாங்கள் பார்க்கிறோம், பெரிய விரோதி, இஸ்லாத்தின் எதிரிகளால் அல்ல எங்களுக்கு விரோதி. இதுக்கு சில பெற்றார்களுக்கு இந்த உலகத்துல மிகப்பெரிய எரிவி எதிரி அவங்களோட பிள்ளைகள் தான். சில அசரத்து மாற்றவன் சொல்லுவாங்க, சில பெற்றார் மாறு அசரத் எங்களோட மகனால இருக்கலாம், லேசா அவனுக்கு ஏதாவது ஒரு செஞ்சுட்டா காலால வந்து அடிக்கலாம். நான் யார காலால அடி வாங்கல. கண்ணியமானவர்களே, சில விஷயங்களை செய்யவானாச்சுன்னா என்ன முன்னால வந்து செய்யறான் அது. சில டைம்ல வாப்ப அம்மாக்கு சேர்த்து அடிக்கிறான், நிறைய பெற்றார் மாறு வந்து பிள்ளைகளை குத்து மறைப்பான். எதை சொல்ல வருகின்றன கண்ணியமானவர்களே, வாப்பா உமா பிள்ளைகளுக்கு நல்ல விஷயத்த கொடுக்க இல்லைன்னா முதலாவது எதிர் இஸ்லாத்துக்கு எதிரானவங்க இல்லை, எங்கட வீட்டுக்கு இருந்தா உருவாங்க. அதனால பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை, பண்பாட, அகலாக்க சின்ன வயசுல சொல்லி கொடுங்க, நிச்சயமா அவங்களோட பிள்ளைகள் உங்களை மதிப்பாங்க, அவங்களோட பிள்ளை உங்களை மதிப்பாங்க. அவங்களோட பிள்ளைகளை இறுதியா ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி போதும், உங்களோட பிள்ளைகளை உங்களோட ஜனாதாவை சொல்லிக்கக்கூடிய பிள்ளைகளை உருவாங்க. அது மிகப்பெரிய ஒரு சேஃப். மத்த போற பிள்ளைகள் இன்ஷால்லா நாலு அஞ்சாம் வகுப்பு ஓதின பிள்ளைகள் மாஷால்லா ஜனாதா சொல்லிப்பாங்க, ஏனைய தொழுகைகள் சொல்லிப்பாங்க. உங்களோட ஜனாதா கடைசி தொழுக உங்களோட பிள்ளை உங்களை கண்ணீர் படிச்சு துவா செய்யக்கூடிய பிள்ளைகள் அவர் வாக்கிறான். இந்த உலகத்துல வாழ்ற போது ஏதாவது ஒன்று செஞ்சிட்டு மௌத்தாங்க. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொன்னார்கள், சில மனிதர்கள் மௌத்து ஆனா அவங்க செஞ்ச சேவைகள் மௌத்தாக இல்ல. இந்த பள்ளியை கட்டி போட்ட எத்தனையோ முன்னோர்கள் மௌத்து, அவங்க செஞ்ச நல்லமல் மௌத்தாக இல்ல. நாங்க பயம் பண்ணி கொண்டிருக்கிறோம், அவங்க கபருக்கு நன்மை போய்கொண்டே இருக்குது. நாங்க பிறந்து பார்க்கிறோம், அழகான ஒரு பாதை இருக்குது, நாங்க பயணம் செய்யறோம். நாங்க கட்டி போட இல்லை, எங்களை வாக்குமா கட்டி போட இல்லை, ஏதோ சமுதாயம் உருவாக்கி போட்டு போனாங்க. நாங்க பிறந்து பார்க்கிறோம், படிக்கிறதுக்கு அழகான ஒரு மதரசா இருக்குது, நாங்க கட்டி போட இல்லை, எங்களை வாக்குமா கட்டி போடவும் இல்லை, ஒரு சமுதாயம் நன்மையை கட்டி போட்டாங்க. அவங்கதான் மௌத்து. அவங்க செஞ்ச நல்ல செயல்கள் மௌத்தாக இல்லை. எனவே நானும் நீங்களும் மௌத்தாகினால் எங்களோட கபருக்கு நன்மைகள் வரக்கூடிய நல்ல மல்களை அயாத்தாக்கி விட்டு போங்க. நல்ல மல்களை மௌத்தாக்காமல் இந்த உலகத்துல வாழ்ந்து விட்டு மௌத்தாங்க, நிச்சயமாக அல்லாஹ் இந்த நல்ல மகளை கொண்டு எங்களை கபர்களை அரங்காத்துக் கொண்டிருப்பான். இன்னும் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், சில மனிதர்கள் வாழ்றாங்க, அவங்க வாழ்க்கையோடயே மௌத்தான். சில பணக்காரன் பார்க்கிறோம், சில களிமான்களை பார்க்கிறோம், அவங்களும் அவங்களோட தொழில் மட்டும்தான். ஊரை பத்தி, பள்ளியை பத்தி, சமூகத்தை பத்தி, எதிர்கால குழந்தைகளை பத்தி, உலமாக்களை பத்தி எந்த சிக்கருமே அவருக்கு இல்லை. அவரும் அவருடைய வேலையும், அவரும் அவர் பட்ட பதவியும், அவர் சொல்தா இருக்கிறது, அவரை பத்தி மட்டும்தான் அவருக்கு யோசனை. அதுதான் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, சில மனிதர் வாழ்றாங்க, அவங்க வாழ்க்கையிலேயே மௌத்து தான். அவங்க வாழ்க்கையிலேயே மௌத்து. அவங்க மௌத்தா போனாலும் அவங்க நல்லமல் வரவும் போகுது, வாழ்க்கையிலே அயாத்தோடைய மௌத்தே. அதனால இந்த உலகத்துல வாழ்ற போது நல்ல செயல்களை உருவாக்குங்க, சமூகத்துக்கு நல்ல நல்ல பணிகளை உருவாக்குங்க, நல்ல பிரஜைகளை உருவாக்குங்க, துவா செய்யக்கூடிய குழந்தைகளை உருவாக்குங்க. இந்த ஊர்ல மத்தப நல்ல முறையில வளர்த்துருங்க, சாலிகமான குடும்பங்களை உருவாக்குங்க, உலமாக்கள் அதிகமாக உருவாக்குங்க, அதே போன்று தனமந்தல் உருவாக்குங்க. இந்த பள்ளிகளை பாதுகாக்கக்கூடிய அமைப்புள்ள மதரசாக்கள் ஏழுமாறுங்க, மதரசாக்களை உருவாக்குங்க. அது மாத்திரமல்ல, கண்ணியமான பெண்களுக்குள்ள சேர்ந்து சில சில அமைப்புகளை உருவாக்கி, சில சில சங்கங்களை அமைப்பாக்கி உருவாக்கி, உதுகியா காலங்கள் வருகின்ற போது மாதா மாதம் ஒரு தொகை பணத்தை ஒதுக்கி ஏழு பேர் சேர்ந்து ஒரு கூட்டு குர்பான் உதுகியா திட்டங்களை கொண்டு வாங்க. அதே போல முக்கியமான ஏதாவது பங்கன் வருடத்துல ஒருக்கா வைக்கிறோமா, அதற்கு அவனுக்கு இன்னொரு உந்தியில போட்டு சின்ன சின்ன கணக்குகளை கொடுத்து இந்த பள்ளியுடைய முன்னேற்றத்தை அவன் உதவி பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, மக்தபுடைய பிள்ளைகள் யாராவது தள்ளி பணங்கள் கட்டி கேளாம இருந்தா, அதுக்கு யாராவது வசதிக்காராக இருக்கிறாங்களா, ஏண்ட பணத்தால் ஒரு பிள்ளை ஓதிட்டு போகிறது, ஏதாவது ஒரு உதவிகளை செய்யுங்க. நிச்சயமாக நான் உருவாக்கிய ஒரு குழந்தை எங்களுக்கு துவாக்கி, அது எங்கட பிள்ளைகளாட்டி பிரச்சனை இல்லை, யார பிள்ளையாக இருக்கட்டும், எங்கட கபருக்கு அந்த நன்மை வரும். எனவே கண்ணியமானவர்களை, நிறைய விஷயங்கள் ஞாபகப்படுத்தினேன், கொடுக்கப்பட்ட நேரமும் முடிந்து விட்டது. வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாங்கள் இந்த இடத்துல இருந்து என்ன நோக்கத்துக்காக வேண்டி ஒன்று சேர்ந்தோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாங்க. யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களை இந்த கபரில் வாழக்கூடிய எல்லா கபராலிய கபலை நிம்மதியை கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய இந்த ஊரை பாதுகாத்துருவாயா, ஒழுக்கமுள்ள ஊராக ஆக்கிடுவாயா. யா அல்லாஹ் தாய்மார்களை பாதுகாத்துடுவாயா, குழந்தைகளை பாதுகாத்துடுவாயா. யா அல்லாஹ் ஒழுக்கமுள்ள சமுதாயம் ஆக்கிடுவாயா. யா அல்லாஹ் இதற்காக தியாகம் செய்யக்கூடிய, கஷ்டப்படக்கூடிய எல்லா தியாகங்களையும் கபூசிக்குவாயா. யா அல்லாஹ் பல சிரமங்களுக்கு மத்தியில் எங்கள் மக்களை எடுத்துச்சிருக்கின்றாங்க. யா அல்லாஹ் அதுக்கு எந்த தரங்கள் வராமல் நீயே அதை பாதுகாத்துடுவாயா. மக்களை பற்றிய நல்லெண்ணத்தையும் தெளிவையும் மக்களுக்கு மத்தியிலே கொடுத்துருவாயா. ஹே அல்லா தாய்மாருடைய கற்பை பாதுகாத்துருவாயா. ஹே அல்லா சாலிமான குழந்தைகளாக குழந்தைகள் ஆசிடுவாயா. ஹே அல்லா குடும்ப குடும்பமாக ஊர் ஊராக இந்த ஊர் முழுமையாக சுவர்க்க செல்லக்கூடிய ஊராக ஆசிடுவாயாக. ஹே அல்லா கல்ல கடந்து செய்யக்கூடிய அதற்கு மாறுகளை ஊழியர்களை கபு செஞ்சு கொள்வாயாக. ஹே அல்லா மாதிரிமார்களை கபு செஞ்சு கொள்வாயாக. நிர்வாகிகளை கபு செஞ்சு கொள்வாயாக. ஹே அல்லா அந்த மகளாக இருக்கக்கூடிய பெண்களை உடம்பாக்களை எல்லாரும்